Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We're not talking about life on this earth.
இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை குறித்து நாம் பேசவில்லை.
But we're talking about eternal life.
நித்திய வாழ்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.
Life beyond the grave.
கல்லறைக்கு பின்னாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Which can begin right now.
அது இப்பொழுதிருந்தே ஆரம்பிக்க முடியும்.
In our last session we were talking about the reality of judgment.
கடந்த நிகழ்ச்சியிலே நியாய தீர்ப்பினுடைய யதார்த்தத்தை குறித்து நாம் பேசினோம்.
The Bible says it is appointed unto men once to die and after that the judgment.
மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
So death is certain, judgment is also certain.
மரணம் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல நியாய தீர்ப்பும் உண்மையாக இருக்கிறது.
That is written in the Bible in Hebrews 9:27.
அதை எபிரேயர் 9:27 நாம் வாசிக்கிறோம்.
We must never forget it.
அதை ஒரு காலம் மறக்க கூடாது.
Paul said because he knew that he feared God and persuaded other people.
இதை அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் மற்ற மக்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்று பவுல் சொல்கிறார்.
Why are we spending so much time and effort and money to present this truth to you?
இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்வதற்கு ஏன் நாங்கள் இவ்வளவு சக்தியையும் நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறோம்?
We don't want anything from you.
உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை.
We are concerned about your welfare.
ஆனால் உங்களுடைய நலனை குறித்து நாங்கள் விருப்பப்படுகிறோம், அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
Almost all people who produce commercials on TV are seeking some benefit from you that you will buy their product.
வியாபார நோக்கத்தோடு கூட இந்த டிவியில நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறவர்கள் எப்படியாவது நீங்கள் அவருடைய பொருளை வாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட செய்கிறார்கள்.
Why does somebody who sell toothpaste or some soap spend so many millions of rupees for advertisements?
பற்பசையோ அல்லது ஒரு சோப்பையோ உண்டாக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஏன் விளம்பரத்திற்காக எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு செய்ய வேண்டும்?
Advertisements in television concerning television sets from concerning cars and computers and so many things.
கம்ப்யூட்டரை குறித்து, கார்களை குறித்து, டிவி செட்டுகளை குறித்து எவ்வளவோ விளம்பரங்கள் டிவியில வந்து கொண்டே இருக்கிறது.
They all have a motive to make you buy their product.
எப்படியாவது நீங்கள் அவருடைய பொருட்களை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அதை விளம்பரம் செய்கிறார்.
And they want you to buy their product so that they will make a profit.
நீங்கள் அந்த பொருட்களை வாங்கினால் அவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்.
And that profit will be much more than the millions they spend on advertisement.
அவர்கள் விளம்பரத்திற்கென்று செலவு செய்கிற லட்சக்கணக்கான பணத்தை காட்டிலும் அவர்களுக்கு வரக்கூடியதான லாபம் எவ்வளவு மடங்கு அதிகமாக இருக்கிறது.
But we don't have such a motive.
எங்களுக்கு அவ்விதமான நோக்கம் இல்லை.
We're not trying to get any financial profit from you.
உங்களிடத்திலிருந்து பொருளாதார லாபம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாங்கள் செய்ததை செய்யவில்லை.
The product of ours we are selling.
நாங்கள் விற்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை.
We are spending all this effort for your benefit.
இந்த சக்தியை நாங்கள் செலவு செய்வது உங்களுடைய நலனுக்காக.
That you might have a contact with God.
நீ தேவனோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செய்கிறோம்.
If your sins are forgiven,
உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்,
and you come into contact with God,
நீ தேவனோடு கூட தொடர்புடையவனாய் மாறினால்,
and you have a better family life,
உனக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைந்தால்,
and you spend eternity with God in heaven,
நித்தியத்தை தேவனோடு கூட நீ பரலோகத்திலே செலவு செய்தால்,
what profit does it bring to us?
அது எங்களுக்கு எந்த விதத்திலே நன்மை கொண்டு வருகிறது?
It will only bring profit to you.
அது உனக்கு மட்டுமே நன்மை கொண்டு வரும்.
I hope you can believe that we are really seeking your good.
உண்மையாலுமே உங்களுடைய அக்கறைக்காக தான் நாங்கள் விருப்பப்படுகிறோம் என்பதை நீ நம்புவாய் என்று நாங்கள் எண்ணுகிறோம்.
Because we live in a world where everybody is seeking their own.
இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் தனக்கானவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறபடியாலே,
everybody operates on the business principle.
எல்லாருமே வியாபார நோக்கோடு கூட செயல்படுகிறபடியாலே,
it is very difficult perhaps for you to believe that we can be seeking your good.
நாங்கள் உங்களுடைய அக்கறையில் நலனிலே அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பதை நம்புவது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கக்கூடும்.
I have been serving God now for 38 years.
நான் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்து வருகிறேன்.
I was an officer in the navy before that.
இதற்கு முன்பாக கப்பற்படையிலே நான் ஒரு அதிகாரியாக இருந்தேன்.
God called me out to serve him.
அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவன் என்னை அழைத்தார்.
38 years I have been serving God.
38 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்து வருகிறேன்.
And I can stand before God today and honestly say this.
நான் தேவனுக்கு முன்பாக நின்று நேர்மையாக இதை சொல்ல முடியும்.
I am not doing this for any personal gain.
என்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக நான் இவைகளை செய்வதே கிடையாது.
If I wanted personal gain, I should have stayed in the navy where I was.
எனக்கு தனிப்பட்ட ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருந்திருந்தால் நான் கப்பற்படையிலே இருந்திருப்பேன்.
I had a very good job and I could have gone right up to the top there.
எனக்கு நல்ல ஒரு வேலை இருந்தது, நான் அதிலே முன்னேறி நின்று மேல் இடத்துக்கு போயிருந்தேன்.
I could have made a lot of money, traveled the world.
நான் நிறைய பணம் சம்பாதித்து உலகம் முழுவதும் சுற்றியிருப்பேன்.
God called me, I left it.
ஆனால் தேவனை அழைத்த பொழுது நான் அதை விட்டுவிட்டேன்.
Not to make money.
பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல.
In fact, my income dropped to 15% of what I was earning when I left my job.
நான் வேலையை விடும்பொழுது அதற்கு முன்பாக சம்பாதித்த பணத்திலே பணத்தை விட 15% அது குறைந்து விட்டது.
That's what I was earning, 15% of what I earned before.
அதுக்கு முன்பாக சம்பாதித்ததை விட 15% தான் எனக்கு வருமானம் கிடைக்கிறது அதுக்கு பிறகு.
Why did I do it?
ஏன் அதை நான் செய்ய வேண்டும்?
Because God called me.
தேவன் அழைத்தார்.
And when God calls you, you can't disobey him.
தேவன் உங்களை அழைக்கும் பொழுது நீ அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது.
It is the same principle with which Jesus came to this earth.
அதே நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்.
He came with sacrifice, denying the comforts of heaven.
பரலோகத்திலே உள்ளதான எல்லா வந்தமான சொகுசுகளையும் விட்டுவிட்டு தியாகம் செய்து இந்த பூமிக்கு வந்தார்.
Doing nothing for himself.
தனக்கென்று ஒன்றையும் ஆதாயப்படுத்த முடியாத அல்ல.
Only to bless other people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே.
I want to say,
நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன். That is the mark of a genuine servant of God.
அதுதான் உண்மையான தேவ ஊழியனுக்குரிய அடையாளம்.
One who sacrifices his own comfort and gain and everything in order to bless other people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய சௌகரியத்தையும் தன்னுடைய ஆதாயத்தையும் இழக்கிற மனிதன்.
And that's a good way by which you can test whether a person is a genuine servant of God or not.
ஒரு மனிதன் உண்மையான தேவ ஊழியரா இல்லையா என்பதை இதை வைத்து நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம்.
There are many counterfeits today.
என்றால் அநேக போலியான காரியங்கள் இருக்கிறது.
When you meet someone who claims to be a servant of God,
தேவனுடைய ஊழியர் என்று சொல்லுகிற ஒரு நபரை நீ சந்திக்கும் பொழுது,
just ask him a simple question.
ஒரு சிறிய கேள்வியை கேள்.
What was he earning before he started serving the Lord?
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பதாக எவ்வளவு பணம் சம்பாதித்தார்?
And what is he earning today compared to what he would have been earning if he was not serving the Lord?
அவர் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் அந்த வேலையிலே தொடர்ந்திருந்தால் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பார்? இப்பொழுது எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்க.
You will find that 90% of people, if they are honest, will admit they are earning 10 times what they were earning in a secular job.
90% ஊழியர்கள் அவர்கள் நேர்மையாக சொல்வார்கள் என்று சொன்னால், நான் உலக வேலையில இருந்திருந்ததை விட இப்பொழுது 10 மடங்கு அதிகமாக எனக்கு வருமானம் கிடைக்கிறது என்று சொல்வார்கள்.
Are they serving God then?
அப்படியானால் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்களா?
No.
இல்லை.
They are serving money.
அவர்கள் பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள்.
There are two masters, Jesus said.
இயேசு சொன்னார், இரண்டு எஜமான்கள் உண்டு.
God and money.
தேவனும் பணமும்.
Let everyone who is serving the Lord answer this question honestly.
தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவனும் இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்வானா?
What was I earning when I was in a secular job?
நான் உலக வேலையில இருந்த பொழுது எவ்வளவு பணம் சம்பாதித்தேன்?
75 to 80% of people in Christian work today never did a secular job.
இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கக்கூடிய 75-80% மக்கள் எந்த உலக வேலையும் செய்யாதவர்கள்.
They finished school, probably did badly and did not get admission to some college.
அவர்கள் பள்ளியிலே படித்தார்கள், நன்றாக படிக்கவில்லை, அவர்களுக்கு அதனாலே கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை.
And because they did not get admission to any technical course, they decided to go to a Bible school.
அவர்களுக்கு எந்த ஒரு தொழிற்கல்வியிலே விடையும் கிடைக்காதபடினாலே வேத கல்லூரிக்கு போனார்கள்.
And became a pastor or something like that.
அதற்கு பிறகு அவர்கள் ஒரு போதகராகவோ ஊழியராகவோ மாறிவிட்டார்.
Collect tithes from people.
இப்போது ஜனங்களிடத்திலிருந்து தசம பாகத்தை வசூலிக்கிறார்கள்.
And become very rich.
மிகுந்த பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள்.
Have you worked out the mathematics of this?
உங்களுடைய கணக்கை நீங்கள் போட்டு பார்த்தீர்களா?
If 10 families give 10% of their income to a pastor,
ஒரு 10 குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், 10 குடும்பமும் 10% கொடுக்கிறார்கள்,
that man will get the average income of those 10 people.
இப்போது அந்த மனிதனுக்கு அந்த 10 குடும்பத்திலே உள்ள சராசரி வருமானம்
கிடைக்கிறது.
இது எளிய ஒரு கணிதம்.
If 20 families give their tithe to the pastor,
20 குடும்பங்கள் தங்களுடைய தசம பாகத்தை அந்த போதகருக்கு கொடுக்கும் பொழுது,
his income becomes double of the average of the people.
அந்த ஜனங்களுடைய சராசரி வருமானத்தை விட 2 மடங்கு இப்போது இவருக்கு வருமானம் கிடைக்கிறது.
50 families give their tithes to the pastor.
50 குடும்பங்கள் தசம பாகத்தை பாஸ்டருக்கு கொடுத்தால்,
his income becomes 5 times the average of those people.
இப்போது அவருடைய வருமானம் சாதாரண குடும்பத்தை விட 5 மடங்கு அதிகமாக அவருக்கு
சம்பளம் happening in Christian work today.
இன்றைக்கு இதுதான் கிறிஸ்தவ ஊழியத்தில் நடைபெற்றுக்
கொண்டிருக்கிறது. People are collecting tithes from so many families.
நிறைய குடும்பத்திலிருந்து தசம பாகத்தை வாங்குகிறார்கள்.
Many Christian pastors and leaders are living in grand style.
அநேக கிறிஸ்தவ ஊழியர்களும் போதகர்களும் மிகுந்த பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள்.
Income they get from poor widows and poor people and poor families who are struggling to survive in this earth.
வாழ்வதற்கே போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஏழை விதவிகள், கஷ்டப்படுகிற குடும்பங்கள் இவர்களிடத்திலிருந்து தசம பாகத்தை வாங்கி தாங்கள் சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
And they justify their wealth by saying God has blessed us.
எங்களை தேவன் தான் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவர்கள் ஒரு சப்பை கட்டுகிறார்கள்.
If God has blessed them, then they will not be asking people for money.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தால் ஏன் ஜனங்களிடத்திலிருந்து பணத்தை கேட்க வேண்டும்?
This is the deception going on in Christendom.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த ஏமாற்றுகளை நடந்து கொண்டிருக்கிறது.
We must be careful.
நீங்கள் ஜாக்கிரதையா
இருக்க வேண்டும். Don't be deceived.
ஏமாற்றப்படக்கூடாது.
Such people are not serving God, they are serving money.
அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை, அவர்கள் பணத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
Jesus never asked anybody for money.
இயேசு யாரிடத்திலும் போய் பணத்தை கேட்கவில்லை.
If people gave him a gift voluntarily, he took it.
அவர் மனமோந்து இயேசுக்கு ஒரு வெகுமதி கொடுத்து அதை வாங்கிக் கொள்வார்.
The apostles never asked anybody for money for themselves.
அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு என்று பணத்தை யாரிடத்திலும் கேட்கவில்லை.
They told people to help the poor, but they never asked anybody to support them.
ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்களே ஒழிய எங்களை தாங்குங்கள் என்று சொல்லவில்லை.
Jesus told people to give to the poor, but he never asked anybody to support him.
இயேசுவும் ஏழை மக்களுக்காக எடுத்து கொடுங்கள் என்று சொன்னாரே ஒழிய என்னை தாங்குங்கள் என்று அவர் கேட்கவில்லை.
But when somebody gave Jesus a gift or Paul a gift, he received it.
ஆனால் பவுலுக்கோ இயேசுவுக்கோ ஒரு வெகுமதி யாராவது ஒருவர் கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டார்.
He never asked people, he never depended on people.
ஆனால் ஜனங்களை கேட்க
This asking and depending on people is a new phenomenon that has come in Christianity.
இப்போது ஜனங்களிடத்திலே கேட்பது ஜனங்களையே சார்ந்து ஒரு ஊழியத்தை செய்வது என்பது இது ஒரு புது கொள்கையாக கிறிஸ்தவத்தில் நுழைந்துள்ளது.
This is what has brought such a bad name to the Christian faith in our country.
நம்முடைய தேசத்திலே கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய கேடாக இது அமைந்து விட்டது.
Non Christians watch all this on television and other places and they say these Christians are only after my money.
இப்போது கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் இந்த டிவி நிகழ்ச்சியிலே கேட்கும்போது பணத்தை கேட்கும்போது ஓஹோ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பணத்தை கேட்கிறோம் என்று அவர்கள் அறிந்து
கொண்டார். Anybody speaking about it?
இதை குறித்து யாருமே பேசுவது கூட இல்லை.
I've spoken about it all my life.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் இதை குறித்து பேசியதில்லை.
I've never in my life asked anybody for money.
என்னுடைய வாழ்க்கையில் யாரிடத்திலும் பணத்தை நான் கேட்டதில்லை. ஏன்?
Because I see that's the way Jesus lived.
என்னால் அப்படிதான் இயேசு வாழ்ந்தார் என்று நான்
பார்க்கிறேன். I see that's the way Paul lived.
அப்படிதான் பவுல் வாழ்ந்தார் என்று
நான் பார்க்கிறேன். Paul wanted to and had some needs. He did some work and supported himself.
அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தேவை வந்தபொழுது அவனாக வேலை செய்து அவன் தன்னை தாங்கிக் கொண்டான்.
That's what I've done. அதுதான்
நான்
செய்திருக்கிறேன்.
நான் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகளாக அப்படி செய்திருக்கிறேன்.
Worked and supported myself to serve the Lord.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக நானே வேலை செய்து நான் தாங்கி இருக்கிறேன்.
Only for one reason.
ஒரே ஒரு காரணத்துக்காக.
To show this country that there are at least a few people who are not interested in their money.
அவங்களுடைய பணத்திலே விருப்பமில்லாத ஒரு சிலராவது இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காக.
When people who are always asking for money hear this message, they get very angry.
எப்பொழுதுமே பணத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த செய்தியை கேட்கும்போது அவர்களுக்கு கோபம் வருகிறது.
They try to look for some verse, usually in the Old Testament, to justify themselves.
அவர்கள் தங்களை நியாயப்படுத்த முடியாத ஒரு வசனத்தை குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலிருந்து தேடுகிறார்கள்.
Have you noticed all the people who preach about your getting money from you always quote the Old Testament?
உங்களுக்கு இந்த பணத்தை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் பழைய ஏற்பாட்டிலிருந்தே வசனத்தை சொல்வதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
They're leading you back to the old covenant.
அவர்களை மீண்டும் பழைய உடன்படிக்கைக்குள்ளாக நடத்துகிறார்.
They are following the priesthood of Levi, not the priesthood of Melchizedek.
அவர்கள் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய முறையை பின்பற்றாதபடி லேவியருடைய ஆசாரிய முறையை பின்பற்றுகிறார்கள்.
They say that Abraham gave his tithes to Melchizedek.
ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள்.
But they forget that Melchizedek gave Abraham food for 320 people.
ஆனால் 320 மக்களுக்கு மெல்கிசேதேக் ஆதாம் ஆபிரகாமுக்கும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்தார் என்பதை மறந்துவிட்டார்.
Probably 10 times what gift Abraham gave him.
இப்போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்த வெகுமதியை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக
அவர்கள்
வாங்கிக் கொண்டார்கள். மீண்டும் ஒன்றையும் திருப்பி கொடுக்கவில்லை.
The New Testament priesthood is different from the Old Testament priesthood.
பழைய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமைக்கும் புதிய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
I say all this because many Christians are being deceived.
அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினாலே தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
It's very important for us to see like in the Old Testament there was Jehovah and Baal, today there's Jesus Christ and money.
பழைய ஏற்பாட்டிலே யெகோவா அல்லது பாகால், அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசுவா பணமா.
This is the main division in Christendom today.
இன்றைக்கு இதுதான் கிறிஸ்தவத்தை இரண்டாக பிரிக்கும்.
Some serving God, some serving money.
ஒரு சிலர் தேவனை சேவிக்கிறார்கள், ஒரு சிலர் பணத்துக்காக சேவிக்கிறார்கள்.
You must choose that, and every servant who is preaching God's word must choose that.
ஒவ்வொரு தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
When Jesus came from heaven, he sacrificed.
இயேசு பரத்திலிருந்த பூமிக்கு வரும்போது அவர் தியாகம் செய்து வந்தார்.
To come and serve us.
நமக்கு வந்து ஊழியம் செய்யும்படியாக.
When Peter left his job, he sacrificed in order to be an apostle.
ஒரு அப்போஸ்தலனாக இருக்கும்படியாக பவுல் பேதுரு தன்னுடைய வேலையை தியாகம் செய்து வந்தார்.
Do you remember when Peter was going past the beautiful gate of the temple and there was a lame man who had been sitting there for 40 years.
அங்க தேவாலயத்துக்கு போகும்போது அலங்கார வாசலிலே அங்கே 38 ஆண்டுகளாக உட்கார்ந்திருந்த மனிதனை பார்க்கிறார்.
And Peter says to that man asked Peter for money.
அந்த பிச்சைக்காரன் பேதுருவை பார்த்து பணத்தை கேட்டான்.
Now Peter was one who had gone to Jerusalem for probably more than 25 years of his life, or at least 15-20 years of his life.
குறைந்தபட்சம் 15-20 ஆண்டுகளாகவாவது எருசலேம் ஆலயத்துக்கு பேதுரு போயிருந்திருப்பான்.
From the age of 12 he'd have been going for the feast.
12 ஆண்டுகளிலிருந்து அவன் அந்த கூட பண்டிகைகளுக்கு போயிருந்திருப்பான்.
3 times a year.
வருஷத்துக்கு 3 முறை போயிருந்திருப்பான்.
He would have seen that beggar probably 40-50 times.
அந்த பிச்சைக்காரனை கிட்டத்தட்ட 40-50 முறைகளாவது பார்த்திருப்பான்.
But he was a fisherman.
அவன் ஒரு மீனவனாக இருந்தபோது.
And every time he saw that man in the days when he was a fisherman, he'd give him some money.
அந்த மீனவனாக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்திருப்பான்.
But now he says,
அல்ல இப்போது அவன் சொல்கிறான்,
I mean, if I were to paraphrase his words,
naan avudaiya vaarthigalai naan satra vilakki sollan.
My friend, once I was a fisherman, I had money to give you.
என்னுடைய நண்பனே, நான் ஒரு காலத்திலே மீன் பிடிக்கிறவனா இருந்தேன், எனக்கு பணம் உனக்கு கொடுப்பதற்கு இருந்தது.
But today I'm an apostle.
இன்றைக்கு நான் ஒரு அப்போஸ்தலன்.
I don't have money to give you.
உனக்கு கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை.
But I can give you something else.
ஆனால் வேறு ஒன்றை உனக்கு தருகிறேன்.
I can heal you in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சுகம் கொடுக்க முடியும்.
You see the difference?
வித்தியாசத்தை பார்த்தீர்களா?
That when Peter became an apostle, his income dropped.
பேதுரு ஒரு அப்போஸ்தலாய் மாறின பொழுது அவருடைய வருமானம் குறைந்தது.
When he was a fisherman, he had more.
மீனனா இருந்தபோது அதிக பணம் இருந்தது.
Today it's different.
ஆனா இன்றைக்கு அது வித்தியாசமா இருக்கிறது.
Today so called preachers earn much more than what they did in their secular occupation.
இன்றைக்கு பிரசங்கியார்கள் என்று சொல்லுகிறவர்கள் உலக வேலையில் இருந்தபோது சம்பாதித்ததை விட இப்பொழுது அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறார்கள்.
They contact people in America to make money for themselves.
தங்களுக்கென்று பணத்தை சம்பாதிக்கும்படியாக அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள்.
Serving Christ has become a means of making money.
இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வது என்பது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக மாறிவிட்டது.
Take all that money and buy things for themselves and properties in their name and their children's names.
அவர்கள் இப்படிப்பட்ட பணத்தை வசூலித்து அவர்கள் தங்களுடைய பெயரிலேயும் தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரிலேயும் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார்கள்.
What is all this?
இவங்களெல்லாம் என்ன?
This is a business racket.
இவங்களெல்லாம் வியாபார ஒரு உத்திகை.
I say this because you should not be deceived.
நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இதை சொல்கிறேன்.
You may hear, see lot of television programs and they're always asking you for more and more money.
நிறைய டிவி நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள், எப்பொழுது பார்த்தாலும் பணம் தாருங்கள் பணம் அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
Those people who preach there are taking your money to live in grand style.
இப்படி பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பணத்தை வைத்து தாங்கள் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள்.
Don't be deceived.
இவளை குறித்து நீ ஏமாற்றப்பட வேண்டாம்.
The Bible says we can know a false prophet not by the gifts he exercises but by the fruit of his life.
ஒரு கள்ள தீர்க்கதரிசியை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று சொன்னால் அவருடைய வரங்களை வைத்து அல்ல ஆனால் அவருடைய கனிகளை வைத்து.
There are two principles in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இரண்டு கோட்பாடுகள் உண்டு.
Two groups of people living by two different principles.
இரண்டு கோட்பாடுகளின்படியாய் வாழ்கிற இரண்டு கூட்டத்தார் உண்டு.
And I want to show you a verse.
நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
In the Old Testament in the book of Zechariah.
சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் பழைய பாட்டிலே.
It's the last verse of the book of Zechariah.
சகரியா புத்தகத்தின் கடைசி வசனம்.
And the last sentence.
கடைசி வாசகம்.
Zechariah 14 verse 21.
சகரியா 14 அதிகாரம் 21
வசனம். There it says there will no longer be, in the margin of my Bible says, a businessman, a man who is doing merchandise in the house of the Lord in that day.
எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள இடங்களிலே எந்த ஒரு வியாபாரியும் இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆங்கில வேதாந்தத்தில் பேராபிரைஸ் பகுதியிலே பார்க்கிறோம்.
There will be no more businessman or one who is operating by the principle of business in the house of the Lord in that day.
கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த நாளிலே வியாபார நோக்கோடு கூட செயல்படுகிற ஒருவனும் இருக்க மாட்டான்.
That is talking about the day when Jesus comes and sets up his kingdom.
அது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது.
We all know that Jesus twice drove out the money changers from the temple.
இரண்டு முறை காசுக்காரர்களை அந்த தேவாலயத்தை விட்டு விரட்டினார் என்று வாசிக்கிறோம்.
He was selling doves and sheep.
புறாக்களையும் ஆடுகளையும் விற்கிறவர்களை.
In the name of the Lord.
இயேசுவின் நாமத்தினாலே.
Why were they doing it?
ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள்?
They were saying in the name of Jehovah we are selling you these things.
யெகோவாவே நாமத்தினாலே இவைகளை நாங்கள் விற்கிறோம் என்று சொன்னார்கள்.
Because you are traveling all the way from Galilee, you don't have to bring your sheep and oxen and doves all the way from there.
நீங்கள் கலிலேயாவிலிருந்து தேவாலயத்துக்கு வருகிறீர்கள், அங்கிருந்து நீங்கள் ஆடுகளையும் புறாக்களையும் காளைகளையும் சுமந்து கொண்டு வர
வேண்டாம். Helping you.
நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம்.
Bring money and you can buy it all here.
நீங்கள் பணத்தை கொண்டு வந்தால் போதும், இவைகளை இங்கே வாங்கிக் கொள்ளலாம்.
And you are not allowed to put this Roman coin in the temple offering box.
இந்த தேவாலயத்திலே உள்ளதான இந்த காணிக்கைப்பட்டிலே ரோம நாட்டின் நீங்கள் காசுகளை போட முடியாது.
We will exchange it for a Hebrew shekel which you can put in that box.
எபிரேய பணத்தை உங்களுக்கு மாற்றி தருகிறோம் அந்த ரோம பணத்துக்கு பதிலாக என்று சொல்கிறார்கள். ஆனால்
you have to pay us a commission.
நீங்கள் அதற்கு உங்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டும்.
When this money exchange, we have to make a profit out of it.
இந்த பணத்தை மாற்றும் போது எங்களுக்கு அதிலே ஒரு லாபம் கிடைக்க வேண்டும்.
In selling these sheep and doves, we have to make a profit out of it.
இந்த புறாக்களையும் ஆடுகளையும் விற்கும் போது எங்களுக்கு தரகு வேண்டும், எங்களுக்கு பணம் வேண்டும்.
What they were doing was a good thing, serving people.
அவர்கள் செய்கிற செயல் நல்லதுதான், ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
Very necessary.
மிகவும் தேவையான ஒன்று.
It was saving the trouble of these people bringing the sheep all the way from Galilee.
அவர்கள் கலிலேயாவிலிருந்து ஆடுகளை தூக்கி கொண்டு வருகிற வேலை அவர்களுக்கு மிச்சம்.
But these people were making a profit out of it.
ஆனால் இந்த மக்கள் இதனிமித்தமாக ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறார்கள்.
That's why Jesus drove them out and said, "Don't make my father's house a place of merchandise."
ஆகவே தான் என்னுடைய பிதாவுடைய வீட்டை வியாபார இடமாய் மாற்றாதீர்கள் என்று சொல்லி அவளை விரட்டி அடித்தார்.
That is one group of people who operate on the principle of business.
ஆகவே வியாபார நோக்கோடு கூட செயல்படுகிறதான ஒரு கூட்டத்தார்.
Make financial profit through serving God.
தேவனுக்கு ஊழியம் செய்வதன் மூலமாக பொருளாதார லாபத்தை சம்பாதிக்கிறார்.
The Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
Don't make my father's house a place where you make profit for yourself.
தேவனுடைய வீட்டை நீங்கள் லாபம் சம்பாதிக்க கூடிய ஒரு இடமாய் நீங்கள் மாற்ற வேண்டாம்
என்று சொன்னார்.
அவர்களை விரட்டி அடித்தார்.
Now in the same city of Jerusalem, in the marketplace, there were a lot of other people making profits selling sheep and doves.
எருசலேம் நகரத்திலே சந்தை வெளிகளிலே எவ்வளவு புறாக்களையும் ஆடுகளையும் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Why didn't Jesus go and drive them out there?
ஏன் அவர்களையும் இயேசு விரட்டி அடிக்கவில்லை?
He did not.
அவரை விரட்டவில்லை.
He says in the marketplace, go and make as much profit as you like.
நீங்க சந்தை வெளியிலே போய் எவ்வளவு லாபம் வேண்டுமானாலும்
சம்பாதி. If you're a businessman selling cars or toothpaste or anything, go and make, do it and make as much profit as you like.
நீங்கள் பப்பசை வித்தாலோ காரை வித்தாலோ நீங்கள் மார்க்கெட்டிலே போய் எவ்வளவு வேண்டுமானாலும் லாபம் சம்பாதித்துக் கொள்ளுங்கள்.
But don't come to God's house and try to make profit.
அவர் தேவனுடைய வீட்டிலே வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டாம்.
That's very important.
இது மிக முக்கியம்.
In God's house, you are not permitted to make profit.
தேவனுடைய வீட்டிலே நீங்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது.
The place for that is the marketplace.
அதுக்கு வேண்டிய இடமானது சந்தை வெளி.
Then there's another group of people.
இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார்.
Sincere servants of God.
தேவனுடைய உண்மையான ஊழியர்கள்.
Operating on the principle of sacrifice.
அவர்கள் தியாகம் என்றதான ஒரு கோட்பாட்டிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள்.
Please remember these two principles in Christendom.
கிறிஸ்தவத்தில் இருக்கிற இந்த இரண்டு கோட்பாடுகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
One are making financial profit for themselves.
ஒருவர் தங்களுக்கென்று பண ஆதாயத்தை சம்பாதிக்கிறார்.
Others are serving the Lord at their own expense and experiencing financial loss.
இன்னொரு கூட்டத்தார் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறார்கள்.
One is the principle of business, the other is the principle of sacrifice.
ஒன்று வியாபார நோக்கத்தோடு உள்ள கோட்பாடு, இன்னொரு ஒன்று தியாகத்தின் அடிப்படையில் உள்ளதான கோட்பாடு.
And the Bible says those who operate on the principle of business build Babylon.
இந்த வியாபார நோக்கோடு கூட வேலை செய்கிறவர்கள் அவர்கள் ஊழியம் செய்தாலும் பாபிலோனை தான்
கட்டுகிறார்கள்.
அது பொய்யான ஒரு சபை.
And those who operate on the principle of sacrifice build Jerusalem, the true church.
தியாகத்தின் அடிப்படையிலே ஊழியம் செய்கிறவர்கள் எருசலேம் ஆகிய மெய்யான சபையை கட்டுகிறார்கள்.
You may not hear people telling you all these truths.
ஜனங்கள் இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லுவதை நீங்கள் கேட்க
மாட்டீர்கள். A lot of people don't want you to know these truths.
அநேகர் இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதில்லை.
If you know these truths, then they will not be able to make profit from you.
இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்களால் உங்கள் மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியாது.
They hide these truths from you.
ஆகவே உங்களிடத்திலிருந்து இந்த சத்தியங்களை மறைத்து விடுகிறார்கள்.
Because they want to continue to make profit from you.
ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து உங்கள் மூலமாக லாபம் சம்பாதிக்க
விரும்புகிறார்கள். I say don't be deceived.
நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன்.
Think of Jesus.
இயேசு என்னை பாருங்கள்.
Did he come to earth on the principle of business or the principle of sacrifice?
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய கோட்பாடு அது வியாபார லாபமா அல்லது தியாகத்தின் அடிப்படையில்?
His only profit was that he got some people into God's kingdom.
அவருடைய லாபம் எல்லாம் ஒரு சில ஜனங்கள் தம்முடைய ராஜ்யத்திலே வருவதை தான் விரும்பினார்.
No financial profit.
எந்த பொருளாதார லாபமும் இல்லை.
What gain did he get by coming from heaven to earth?
அவர் பரத்திலிருந்து பூமிக்கு இறந்து வந்தபடியினாலே என்ன லாபத்தை சம்பாதித்தார்?
Nothing.
ஒன்றுமில்லை.
What gain did Peter get by giving up fishing where he was making a lot of money and becoming an apostle?
நிறைய பணம் சம்பாதிக்க கூடிய மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு அப்போஸ்தலனாய் மாறின உடனே அவனுக்கு பண லாபம் என்ன கிடைத்தது?
Paul was going to be one of the leading rulers of the Jewish religion. He gave that all up and became a Christian.
யூத மதத்திலே உள்ள ஒரு பெரிய தலைவராக மாற வேண்டிய பவுல் அதை விட்டுவிட்டு கிறிஸ்தவ ஊழியக்காரனாய்
மாறினார்.
அவருக்கு கிடைத்தது
என்ன? Beaten, hammered, hated, imprisoned.
அவர் அடிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்.
What profit did he get?
அவருக்கு என்ன லாபம் கிடைத்தது?
He says in 2 Corinthians 11 there sometimes in his life when he didn't have enough money for food.
அங்க 2 கொரிந்தியர்களிலே சொல்கிறார் சில சமயத்திலே சாப்பாடு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாத இருந்தது.
Sometimes he didn't have enough warm clothing to cover himself.
சில சமயத்திலே குளிரிலே உடுத்தக்கூடிய ஆடை இல்லாமல் கஷ்டப்பட்டார்.
He was the greatest apostle in his generation.
ஆனால் அவருடைய சந்ததியில் அவர்தான் மிகப்பெரிய அப்போஸ்தலனாக இருந்தார்.
Did God make him rich?
அவனை பணக்காரனாக
மாற்றினாரா? Did God make him a
அவனை லட்சாதிபதியாக மாற்றினாரா?
The greatest apostle in the first century sometimes didn't have enough money for food.
முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சில சமயத்திலே ஆகாரம் கூட கிடைக்க கஷ்டப்பட்டார்.
He was not rich like David and Job and Abraham in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான யோபு தானியல் தாவீதை போல அவன் பணக்காரனா இல்லை.
No.
இல்லை.
He was poor.
அவன் ஏழையாக இருந்தான்.
Because he was in the new covenant.
ஏனென்றால் அவன் புது உடன்படிக்கை கீழாக இருந்தான்.
He didn't die of starvation. God would make sure that wouldn't happen.
பட்டினி கிடந்து அவன் மரிக்கவில்லை. தேவன் அதை நடக்க அனுமதிக்க மாட்டார்.
He didn't get so sick that he couldn't serve the Lord.
தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அவன் வியாதிப்படவில்லை.
He suffered.
பாடுபட்டார்.
Suffering is an important part of New Testament Christianity.
புது உடன்படிக்கையினுடைய கிறிஸ்தவத்திற்கு முக்கியமான பகுதி பாடுபடுதல்.
Sacrifice is the principle of New Testament Christianity.
புது உடன்படிக்கையினுடைய கிறிஸ்தவத்தின் கோட்பாடு தியாகம்.
Jesus said, follow me.
இயேசு என்னை பின்பற்றுங்கள்.
Paul said, follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னார்.
How many of the preachers you follow can say follow me as I follow Christ and Paul.
நான் கிறிஸ்துவை கிறிஸ்துவையும் பவுலையும் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று எத்தனை ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்ல முடியும்?
They can preach wonderful messages to you.
அற்புதமான செய்திகளை உங்களுக்கு பிரசங்கிக்கலாம்.
But their attitude to money shows that they are not following Jesus or Paul.
அவர்கள் இயேசுவையோ பின்பற்றுகிறோ இயேசுவையோ பவுலையோ பின்பற்றவில்லை என்பதை அவருடைய நோக்கத்தை வச்சு
remember these two principles in your life.
ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டு கோட்பாடுகளை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.
The principle of financial profit.
பொருளாதார லாப நோக்கம்.
The principle of financial loss.
பொருளாதார இழப்பீடு.
The principle of business and the principle of sacrifice.
வியாபாரத்தின் கோட்பாடு, தியாகத்தின் கோட்பாடு.
One is Babylon, one is Jerusalem.
ஒன்று பாபிலோன், ஒன்று எருசலேம்.
And many Christians today are involved in building Babylon.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாபிலோனை கட்டுவதிலே தான் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
You read in the book of Revelation, Babylon will finally be destroyed.
கடைசியாக பாபிலோன் அழிக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே
வாசிக்கிறோம். You read Revelation chapter 17 and chapter 18.
நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17 18 அதிகாரங்களை வாசித்து
பாருங்கள். 11 times Babylon is called the great city.
11 இடங்களிலே பாபிலோன் மகா பெரிய நகரம் என்று அழைக்கப்படுகிறது.
Chapter 18 shows how much money is involved in Babylon.
18 அதிகாரத்திலே பாபிலோனில் எவ்வளவு பணம் புழக்கமாகிறது என்று
You read about Jerusalem.
பிறகு எருசலேம் குறித்து
வாசிக்கிறோம். Chapter 21:22.
21:22 அதிகாரங்களில்
There it's called a holy city.
அங்கே அது பரிசுத்த நகரம் என்று காணப்படுகிறது.
Babylon is great, Jerusalem is holy.
பாபிலோன் மகா பெரிய நகரம், எருசலேம் பரிசுத்த நகரம்.
The false church glories in its greatness.
பொய்யான சபையானது தன்னுடைய மகிமையிலே பெரிய காரியம் மனிதனுடைய கண்களிலே பெரிய காரியம்.
The true church glories in holiness.
ஆனால் உண்மையான சபையானது பரிசுத்தத்திலே மகிமையை தேடுகிறது.
Jesus had 11 people who followed him.
இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு 11 பேர் தான்
இருந்தார். They were holy.
அவர்கள் பரிசுத்தவர்கள்.
The synagogues may have been filled with thousands of people.
தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள்.
Those days the Jewish synagogues.
அன்றைக்கு யூத தேவாலயம்.
But there was no holiness there.
ஆனால் அங்கே பரிசுத்தம்.
They had numbers and size.
அவர்களுக்கு எண்ணிக்கை இருந்தது, அளவு இருந்தது.
Jesus small group.
இயேசுக்கு சிறிய
கூட்டம். Had holiness.
How
many people sought for the baptism in the Holy Spirit on the day of Pentecost?
பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தான் அபிஷேகத்தை தேடினவர்கள் எத்தனை பேர்?
10,000, 120.
10,000 பேர் அல்ல, 120 பேர் தான்.
But those 11 people and those 120 turned the world upside down.
ஆனால் அந்த 11 பேரும் அந்த 120 பேரும் உலகத்தை தலைகீழாய் மாற்றினார்கள்.
Will you pray?
நீங்கள் ஜெபிப்பீர்களா?
Will you say, now Lord, please deliver me from this principle of business?
ஆண்டவரே, இந்த வியாபாரம் என்கிற கோட்பாட்டிலிருந்து என்னை
விடுதலையாக்க வேண்டும்.
ஆண்டவரே, இதை நான் மறந்துவிடுகிறேன்.
Christian leader or preacher?
ஒரு கிறிஸ்தவ தலைவரோ பிரசங்காரோ.
I challenge you in Jesus name to give up this principle of business.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினால் இதை விட்டுவிடுங்கள் என்று சவால் விடுகிறேன்.
Say, Lord, I want to follow your example.
ஆண்டவரே, உம்முடைய மாதிரி நான் பின்பற்ற விரும்புகிறேன். இன்றிலிருந்து
follow the principle of sacrifice.
நீங்கள் தியாகத்தின் கோட்பாட்டை பின்பற்ற
வேண்டும். Jerusalem.
அப்பொழுது நீங்கள் எருசலேமை கட்டி எழுப்ப முடியும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.